அடுத்து 74வது பாட்டுல ஐந்தொழில்களை ஐந்தொழில்களை சொல்லுகிறார். படைப்பாதி தொழிலும் என்ன உரையில என்ன எழுதிருக்கு பாருங்க, உரையில என்ன போட்டிருக்கு கொஞ்சம் தவறா போட்டிருக்கீங்க. படைப்பாதி தொழிலுக்கு என்ன போட்டிருக்கு, படைத்தல் முதலிய என்று சொல்லிவிட்டார். படைத்தல் முதலிய ஐந்து தொழில்கள் அது பொருள் அல்ல. படைப்பு ஆதி தொழில், படைப்பாகிய முதல் தொழில் என்று படைத்தல் தொழில் மட்டும்தான் முதல் வரியில கொள்ள வேண்டும். படைப்பாகிய முதல் தொழிலும் ஆக முதல் அந்த முதல் தொடரிலேயே ஐந்து தொழிலையும் சொல்லிவிடவில்லை. இன்னும் அடுத்து ஒவ்வொரு தொழிலாக தனித்தனியாக சொல்லுகிறார். முதலிலே படைத்தலாகிய முதல் தொழில், அடுத்து பத்தற்கு அருளும் பாவனை இது மறைத்தல் தொழில், பிறகு அந்த நூலும் என்று இருக்கு இல்லையா, நூல் என்பது கடைசியில வைத்துக் கொள்வோம். பத்தற்கு அருளும் பாவனை என்பது மறைத்தல், இடப்பாகம் மாதராளோடு இயைந்து உயிர்க்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும், அது என்ன தொழில், மாதராளோடு இயைந்து இன்பம் அது உயிர்களுக்கு இன்பம் கொடுப்பது காத்தல், அது காத்தல் தொழில். பிறகு முத்தி அளித்திடும் யோகம் அது அருளல், பிறகு பாசம் துடைப்பானாம் தொழிலும் அது அளித்தல், பாசம் துடைப்பானாம் தொழிலும் இந்த ஐந்து தொழில்களும் என்று தனித்தனியாக சொல்லியிருக்கிறார். பாசம் துடைப்பானாம் தொழிலும் இந்த ஐந்து தொழிலாயிற்ற அந்த நூல் என்பது சேர்த்துக் கொள்ள வேண்டும். முதல் வரியில் இருக்கலையே கடைசியில நூல், முன்னாலே பார்த்தோம் அல்லவா வேத ஆகமங்களை அருளி செய்த அந்த தொழிலும் இந்த ஐந்து தொழில்களோடு அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நூலும் இவையெல்லாம் இந்த தொழில்களெல்லாம் மேனி தொடக்கானே இறைவன் திருமேனி கொள்ளவில்லை என்றால் சொல்லவனாதி நடைபெறாமற் போகும். சொல்லவனாதி உருவம் என்பது அருவத்திலிருந்து வருவது, உருவம் எல்லாம் முதலிலே அருவமாக இருந்து பிறகு உருவம் வருகின்றது. எனவே இறைவனுடைய அருவத்திருமேனி தான் முதலாவது, முதலாவது கொள்ளுகிற திருமேனி அருவம், அந்த அருவ திருமேனி தான் பின்னர் உருவத்திருமேனியாக, இடையில ரெண்டுக்கும் இடையிலே அருவத்திலிருந்து உருவம் தோன்றுவதற்கு இடையிலே அருவும் உருவும் கலந்த அரு உருவம் என்ற இடைப்பட்ட ஒரு நிலை அரு உருவம். அது எது போல என்றால் ஒரு உதாரணம் சொன்னால், இப்போ விதையில அருவமாக இருக்கிறது அந்த மரம், விதையிலே அருவமாக இருக்கிறது, அது முளைக்கிற போது முதலிலே முளை என்ற ஒன்று தோன்றுகிறது அல்லவா, அது மரமும் அல்ல புலப்படாத நிலையும் அல்ல, அது அரு உருவம், அந்த முளை அந்த முளைக்கின்ற அந்த இது அது அரு உருவம், பிறகு மரமாதல் உருவம் என்று இப்படி இந்த மூன்று நிலைகள் அருவம் அரு உருவம் உருவம். எனவே இந்த மூன்றை இந்த 75வது பட்டில உருமேனி தரித்து கொண்டது இறைவன் உருவத்திருமேனி கொண்டான் என்றலும் அதிலிருந்து நாம் என்ன உணரலாம் உயித்து உணரலாம், உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டும். ஆக இறைவனுக்கு அருவத்திருமேனியும் உண்டு என்பதை நாம் உயித்து உணரலாம். உரு இறந்த அருமேனி உருவை கடந்த, இறந்த என்றால் கடந்த, உருவை கடந்த அருமேனி அதுவும் கண்டோம். சரி, அரு உரு ரெண்டும் இயைந்த போது அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோ. உபயம்னு என்ன, உபயம்னா ரெண்டுன்னு அர்த்தம், உபயம் என்றால் இரண்டு, திருமேனி உபயம் பெற்றோம் அரு உருவத்தை அப்படி சொல்லுகிறார். திருமேனி உபயம் பெற்று செப்பிடில் மூன்றும், இந்த மூன்று வடிவங்களும் எந்த மூன்று, அருவம் உருவம் அரு உருவம் இந்த மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அருமையான வரி இல்லையா, நல்ல தொடர். நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக வந்த திருமேனி, இறைவனுடைய திருமேனி, நம்முடைய கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. அடுத்து இதுவரை சொன்னது இறைவனுக்கு உண்மையான வடிவம் இந்த மூன்று. ஆக இறைவனது உண்மை வடிவம் என்பது தன்னுடைய திருவருளாலே கொள்ளுகிற வடிவம்தான், அதுதான் இறைவனுக்கு உண்மையான திருமேனி. இதுபோக உபசார திருமேனிகள் என்று சொல்லப்படுகின்றவை உண்டு. உபசாரமாக திருமேனி என்று சொல்லப்படும், அதை அடுத்த அடுத்த பாட்டிலே சொல்லுகிறார். அத்துவாமூர்த்தம், அத்துவாமூர்த்தம் எட்டு அட்டமூர்த்தம் படுத்திருக்கிறீர்கள் அல்லவா, அட்டமூர்த்தம் அவையெல்லாம் இந்த அத்துவாமூர்த்தம் தான். அட்டமூர்த்தம் என்பது இறைவனுக்கு உபசார திருமேனி, உண்மை திருமேனி அல்ல. அத்துவா மூர்த்தியாக, மூர்த்தினா வடிவம், அத்துவான்னா என்னவா, அத்துவா தெரியாதா? அந்த ஆறு அத்துவாக்கள், ஆறு அத்துவாக்கள் வண்ணம் பதம் மந்திரம் எழுத்து சொல் சொற்றொடர் மூன்றும் சொற்கள் மொழி. இந்த மூன்றிலேயும் இறைவன் பொருந்தி இருக்கிறான். எழுத்திலே எழுத்திலே கலந்திருக்கிறான், எழுத்திலே சொல்லிலே சொற்றொடரிலே இறைவன் கலந்திருந்து இயக்குகிறான். இப்ப மந்திரங்கள் இருக்கின்றன அல்லவா, மந்திரங்கள் மந்திரங்களே இறைவனுக்கு வடிவந்தான். மந்திரங்கள் மந்திர திருமேனி, அந்த மந்திரத்திலே இறைவன் பொருந்தி இருந்து அருள் புரிகிறான். அந்த திருமேனியை, இறைவனுடைய திருமேனியை எழுந்தருளவித்து மந்திரங்களை உச்சாடனம் செய்து மந்திர உரியேற்றுகிறாள் அல்லவா. எனவே அந்த மந்திரங்களை பதிக்கின்ற போது அந்த உருவத்தில இறைவன் எழுந்தருளி இருந்து அருள் புரிகிறான். மந்திர திருமேனி. எனவே மந்திரங்கள் இறைவனுக்கு வடிவங்கள், இந்த அத்துவாக்கள் இறைவனுக்கு வடிவங்கள். அதனாலே வண்ணம் பத மந்திரம், பிறகு தத்துவம் புவனம் கலை அவை பொருள் உலகம், அவையும் இறைவனுக்கு வடிவங்கள். அப்படியானால் இறைவனுக்கு வடிவமாகாத பொருள் என்ன இருக்கு? எல்லாமே அவனுடைய வடிவந்தான், எல்லாமே அவனுக்கு வடிவந்தான். அத்துவா மூர்த்தியாக அறைகுவது என்னை, இந்த அத்துவாக்களை இறைவனுக்கு வடிவமாக சொல்லுகிறார்களே அது ஏன் என்றால் விளக்கம் கொடுக்கிறார். என்னில் இறைவன் அவற்றிலே நிறைந்து நின்று இயக்குகிறான். எப்படி உயிரானது உடம்பிலே நிறைந்திருக்கிற போது உயிருக்கு வடிவம் எது? இந்த உடம்பு. இந்த உடம்பிலே உயிர் நிறைந்திருப்பதனாலே அந்த உயிருக்கு உடம்பு வடிவமாகிறது. அதே போல எல்லா உலகத்திலும் இறைவன் பொருந்தி இருப்பதனால உலகத்து உலகமே இறைவனுக்கு வடிவமாகிறது. நித்தனாய் நிறைந்து அவற்றின் நீங்கிடா நிலைமையான். ஆக இறைவன் அந்த அத்துவாக்களிலே நிறைந்து கலந்து இருப்பதனாலே அவை அவனுக்கு வடிவமாக சொல்லப்படுகின்றன. நித்தனாய் நிறைந்து அவற்றின் நீங்கிடா நிலைமையானும், சித்துடன் அசித்திற்கெல்லாம் சேட்டிதன் ஆதலானும். சித்துன உயிர்கள், அசித்து என்றால் ஜட உலகம். ஆக சித்து அசித்து என்ற எல்லா பொருள்களிலும் இறைவன் கலந்திருந்து சேட்டிதன், சேட்டிதன் என்றால் தொழில்படுத்துகிறான், சேட்டிதன் இயக்குகிறான். ஆதலாலும் வைத்ததாம் அத்துவாவும் வடிவு என. ஆதலால் அத்துவாக்களை வடிவமாக மறைகளெல்லாம் வேதங்களெல்லாம் சொல்லுகின்றன. அதே போல அடுத்த பாட்டிலே மந்திர அத்துவா மந்திர திருமேனி சொல்லுகிறார். இந்த அத்துவாக்களிலே மந்திரம் அத்துவாவில் மிகுத்தொரு வடிவமாக தந்தது இயன். இந்த அத்துவாக்களிலே ஒன்றுதான் மந்திரம். மந்திரம் என்றால் என்ன சொல்? மந்திரம் என்றால் சொற்றொடர். இந்த மந்திரங்களை இறைவனுக்கு சிறந்த வடிவமாக சொல்லுகிறார்களே, அது எப்படி என்றால், அத்துவாவில் மந்திரத்தை மட்டும் மிகுத்து சிறப்பித்து ஒரு வடிவமாக தந்தது என் அரணுக்கு என்றால், சகத்தினுக்கு உபாதானங்கள், இந்த ஜகத்திற்கு உலகத்திற்கு உபாதானங்கள் என்றால் என்ன? முதற்காரணம். உலகத்திற்கு முதற்காரணங்கள் மூன்று. உபாதானம் என்றால் முதற்காரணம். முதற்காரணம் மூன்று எவை? சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி. அதைத்தான் சொல்லுகிறார். சகத்தினுக்கு உபாதானங்கள் விந்து, சுத்தமாயை மோகினி, அசுத்தமாயை மான், பிரகிருதி மாயை என மூன்றாம். அந்த மூன்றுல அவற்றில் மேலாகி, அவற்றிலே மேலாக இருப்பது எது? மேலாக விரிந்து எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பது சுத்தமாயை. மேலாகி விந்து சிந்தையார் அதீதமான சிவசக்தி சேர்ந்து நிற்கும் அந்த சுத்தமாயைதான் இறைவனுடைய சக்திக்கு இடமாக அமைகிறது. ஆக சிவசக்தி சுத்தமாயையின் வழியாகத்தான் செயல்படுகிறது. சிவசக்தி எப்படி? நெருப்பானது தனித்து செயல்பட முடியாது. நெருப்புக்கு என்ன வேண்டும்? ஒரு பற்றுக்கோடு, எதையாவது ஒன்று பற்றுத்தான் அது நெருப்பு எரியும். தனித்து நெருப்பை பார்க்க முடியாது. அதே போலத்தான் சிவசக்தி தனித்து நில்லாது, அதற்கு பற்றுக்கோடாக இடமாக இருப்பதுதான் சுத்தமாயை. அது தூய்மையான இடமாக இருப்பதனாலேதான் சக்திக்கு இடமாகிறது சுத்தமாயை. அசுத்தமாயை சக்திக்கு இடமாகாது. எனவே சுத்தமாயை வழியாகத்தான் சிவசக்தி அசுத்தமாயை பிரகிருதி மாயைகளை செயல்படுத்துகிறது. சுத்தமாயை வழியாக சிவசக்தி சேர்ந்து நிற்கும். அடுத்து இப்ப இடைவெளி, உங்க நிலையை பார்த்தா இடைவெளி விடணும் போல இருக்கு. எல்லாரும் தெளிவாக இருக்கிறீர்களா? அந்த சுத்தமாயையிலே தோன்றுகிற மந்திரங்கள் இறைவனுடைய சக்திக்கு சிறந்த வடிவமாக சொல்லப்படுகின்றன மந்திரங்கள். அதுவும் இந்த வழிபாட்டுல இங்கே நிறைய பேர் இருப்பார்கள், சிவபூஜை செய்கிறவர்கள். அந்த மந்திர அந்த வழிபாட்டுல பயன்படுகிற அந்த மந்திரங்கள், அதுல முதன்மையானது இது பஞ்சபிரம மந்திரம் என்பார்கள். பஞ்சபிரம மந்திரம், ஷடாங்க மந்திரம், இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமானவை. பஞ்சபிரம மந்திரம், பஞ்சபிரம மந்திரம் என்றால் ஐந்து பிரமம்னா பெரிய, ஐந்து மகா மந்திரங்கள், அதைத்தான் பஞ்சபிரம மந்திரம் என்கிறார். ஐந்து மகா மந்திரங்கள். அந்த ஐந்து மந்திரங்கள் இறைவனுக்கு ஐந்து முகங்களாக, சதாசிவமூர்த்தியினுடைய ஐந்து முகங்களாக அமைகின்றன. ஈசானம் என்ற மந்திரம் உச்சியிலே அமைந்த முகம், மேல் நோக்கி வானத்தை நோக்கி இருக்கின்ற உச்சி முகம், அதுதான் ஈசான முகம் என்பார்கள். பிறகு கிழக்கு நோக்கிய முகத்துக்கு தத்புருஷ முகம் என்று பெயர். தத்புருஷம் இது கிழக்கு நோக்கியது. தெற்கு நோக்கிய முகம் அகோர முகம், தெற்கு நோக்கியது. வடக்கு நோக்கியது வாமதேவம், வாமதேவம். மேற்கு நோக்கியது சத்யோஜாதம். அந்த ஈசான முகம் அது அருளல் என்று ஐந்துள்ளிலே செய்கின்றன அருளல் தொழில். ஈசான தத்புருஷ முகம் மறைத்தல், மறைத்தல் தொழில் தத்புருஷம். அகோரம், அகோரம் அழித்தல், அழித்தல் தொழில். வாமதேவம், காத்தல், சத்தியோஜாதம் படைத்தல். அந்த சொற்கள், சொற்களினுடைய பொருளை பார்த்தாலே தத்புருஷத்தில் தத் என்றால் அது, தத் என்றால் அது, தட்ஸ்ங்கிறோம்ல, அதான் ஆங்கிலத்தில் தட்ஸ், அதான் தத் வடமொழி. அது புருஷன் என்றால் உயிர், புருஷன் என்றால் உயிர். ஆக சிவசக்தி உயிர்களிடத்திலே அதுவாகவே மறைந்திருந்து அந்த மறைத்தலை செய்கிறது. தத் புருஷம் அதுவாகவே அந்தந்த உயிராகவே இருந்து புலப்படாமல் மறைத்தலை செய்வது தத் புருஷம். அதே போல அகோரம் என்றால், கோரம் என்றால் கொடுமை, கோரம். இந்த இடத்துல, இந்த இடத்துல பாவம், பாவம் என்ற பொருள் கோரம் என்றால். அகோரம் என்றால் பாவத்தை நீக்குவது, அந்த தீவினையை, அதை முன்னாலே பார்த்தோம் அல்லவா, அந்த தீயவர்களை அழிப்பது எதற்கு என்றால் அவர்களுடைய தீவினையை போக்கி அவர்களுக்கு நற்கதியை அளிப்பது என்று சொன்னோம் அல்லவா. எனவே அப்படி அவர்களுடைய தீவினையை அழிப்பதற்காகத்தான் இறைவன் அந்த அழித்தலை, அழித்தல் என்ற கொடுந்துள்ளிலே செய்கின்றான் அகோரம். எனவே பாவத்தை நீக்குவது. வாமதேவம், வாமம் என்றால் என்ன? வாமம் என்றால் அழகு, இன்பம். வாமம் என்றால் அழகு, இன்பம். எனவே வாமதேவம் என்றால் அது காத்தல், காத்தல் என்ற பொருளை தருகிறது. சத்தியோஜாதம் என்றால், சத்திய என்றால் விரைவுன்னு அர்த்தம். சத்திய தீக்கையில சத்தியோ நிர்வாணம் என்ற ஒன்று உண்டு. சத்தியோ நிர்வாணம், அந்த நிர்வாணம், அந்த தீக்கையை பெற்றால் என்ன ஆகும் தெரியுமில்ல? உடனே, உடனே முக்தி, அப்போதே. அதான் சத்தியோஜாதம், அப்பொழுதே அந்த பெற்றான் சாம்பானுக்கு கிடைத்த முத்தி தான் சத்தியோஜா, சத்தியோ நிர்வாண தீக்கை. எனவே சத்திய என்றால் விரைவு, ஜபம் என்றால் தோன்றுதல், ஜாதம் என்றால் தோற்றுவித்தல், விரைந்து தோற்றுவித்தல், படைத்தல். விரைவாக தோற்றுவித்தல் என்ற பொருளை தருகிற படைத்தல் தொழிலை குறிக்கும். ஈசானம், ஈசன் என்றாலே அருள், அருளல், அது அருளல் தொழிலை குறிக்கிறது. எனவே சிவசக்தி தான் இந்த மந்திரங்களை தனக்கு இடமாக கொண்டு இறைவனுக்கு, சதாசிவமூர்த்திக்கு முகங்களாக அமைகின்றன. ஆக சிவசக்தி தான் இது. இவை மந்திரமாகிற போது முன்னாலே அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்து சொல்லுவார்கள். அதே போல கடைசியில வணக்கம் என்ற பொருளை தருகிற நமக என்பதை கடைசியில சேர்ப்பார்கள். இதெல்லாம் மந்திரமாக பயன்படுகிறோம். வழிபாட்டிலே சொல்லுகிற போது அந்த ஓங்காரத்தை முதலிலே சேர்க்க வேண்டும், இறுதியிலே நமக என்று. இன்னும் இடையிலே பீஜ எழுத்துக்கள் என்று உண்டு, வித்து எழுத்துக்கள், பீஜ எழுத்துக்கள், பீஜாக்கரங்கள் என்பார்கள். அவற்றை அந்த ஓம் என்பதற்கும் இதற்கும் இடையிலே சேர்த்து சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். ஒழுக்கம் இல்லாதவர்கள் இந்த ஓம் என்பதையோ அந்த பீஜ வித்து எழுத்துக்களையோ சொல்லுதல் கூடாது என்ற மரபு. இவை பஞ்ச பிரம்ம மந்திரங்கள். இதே போல ஷடாங்க மந்திரம் என்றால் ஷட் அங்கம், ஆறு அங்கங்கள். ஷட் என்றால் ஆறு, ஆறு அங்கங்கள். ஷட் அங்க மந்திரம், ஷடாங்க மந்திரம் ஆறு உறுப்புகளை, ஆறு அங்கங்களை குறிக்கிற மந்திரங்கள். அந்த ஆறு அங்கங்கள் எவை என்றால் இருதயம், இருதயம்னா இதயம், உள்ளம், இருதயம். இரண்டாவது சிரஸ் என்பார்கள், நெற்றியை, சிரஸ், சிரசு நெற்றி. அதற்கு மேல தலைமுடி, சிகை, சிகை என்ற தலைமுடி. பிறகு கவசம், கண், நேத்திரம், கண், நேத்திரம், கண். கடைசியில ஆறாவது அத்திரம் அஸ்திரம் படை. அஸ்திரம் படை இந்த ஆறும் ஐந்தும் ஆகிய 11 மந்திரங்கள் தான் முக்கியமானவை. மொத்தம் 7 கோடி மந்திரங்கள் என்பார்கள். எல்லா மந்திரங்களையும் 7 கோடி மகா மந்திரங்கள் அப்படின்னா எத்தனை மந்திரம்? ஆமா, கோடினா அந்த கோடி அல்ல, எண்ணற்றவை என்ற பொருள் அல்ல. 7 கோடி மந்திரம் என்றால் அந்த கோடி வீடுங்கிறாங்கல்ல, இந்த கோடி வீடு கடைசி வீடு அந்த பொருள் தான். இங்க 7 முடிவுகளை உடைய மந்திரங்கள், அதான் சப்தம்னா 7. 7 முடிவுகளை உடைய மந்திரங்கள். அந்த நமக என்பது ஒரு முடிவு. சுவாகா கேள்விப்பட்டிருப்பீர், சுவாகா சுவதா, இப்படி 7 முடிவுகள் வைத்திருக்கிறார்கள். இவற்றை சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த 79வது பாட்டில் பாருங்கள், 79ல் மந்திரமதனில் மந்திரங்களில பஞ்சமந்திரம் பஞ்சபிரம மந்திரம் வடிவமாக சிறந்த வடிவமாக தந்திரம் சொன்னவாறு இங்கு என். தந்திரம் என்றால் ஆகமங்கள். ஆகமங்கள் இந்த பஞ்சபிரம மந்திரங்களை சிறந்த வடிவமாக சொல்லுகின்றனவே, அதற்கு என்ன காரணம்? தந்திரம் சொன்னவாறு இங்கு என் எனில் சாற்ற கேள் நீ. என்ன காரணம் என்றால், முந்திய தோற்றத்தாலும் மந்திரங்களிலேயே முற்பட தோன்றியவை இவைதான். முந்திய தோற்றத்தாலும் முதலிலே தோன்றியவை. இப்ப இரண்டாவது காரணம், மந்திர மூலத்தாலும் இவைதான் மூல மந்திரங்கள், அடிப்படையான மூல மந்திரங்கள் என்று கொள்ளப்படுகின்றன இந்த 11 மந்திரங்கள் மந்திர மூலத்தாலும். அடுத்த காரணம், அந்தமில் சக்தி ஆதிக்கு, ஆதிசக்திக்கு முன்பின்னாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சக்தி ஆதிக்கு என்றால் ஆதிசக்திக்கு இசைத்தலும் வடிவமாக இவை சொல்லப்படுகின்றன. அந்தமில் சக்தி ஆதிக்கு இசைத்தலும் ஆகும் அன்றே. ஆக சிவசக்திக்கு இந்த மந்திரங்கள் தான் சிறந்த வடிவமாக சொல்லப்படுகின்றன.